രാധേ കൃഷ്ണ. മാർഗഴി മാസം 15 നാൾ. തിരുപ്പാവൈ പാസുരം 15. എല്ലേ ഇളങ്കിളിയെ ഇന്നം ഉറങ്കുതിയോ? ഹില്ലുണ്ടഴയമ്മിൻ നങ്കേമീ പോതരുകഞ്ചേ. വല്ലൈ ഉൺ കട്ടുരകൾ പണ്ടേ ഉൺ വായരിതും. വല്ലീർ നിങ്ങളേ നാനേതാൻ ആയിടുക. ഒല്ലൈ നീ പോതായി ഉണക്കെന്നെ വേരുടയ. എല്ലോരും പൂന്താരോ പൂന്താർ പോന്തെന്നിക്കൊൾ. വല്ലാണെ കൊണ്ടാണെ മാറ്റാറെ മാറ്റഴിക്ക. വല്ലാണെ മായണെ പാടയിലോ രംഭാവായി. ഭക്തി വിഷയത്തില് ഒവ്വൊരുത്തർക്കും ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். இதுதான் சரி, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஆச்சாரிய புருஷா சொல்லலாம், பகவான் சொல்லலாம். ஒரு கிளாஸ்ல ரெண்டு குழந்தைகள் படிச்சுட்டு நிறைய குழந்தைகள் படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு குழந்தைய ஒன்னும் உருப்பிட மாட்டான், இவனுக்கு எல்லாம் ஒண்ணும் சரி வராது அப்படின்னு சொல்ற அதிகாரம் கிடையாது. ஏன்னா அதுவும் அதே கிளாஸ் தானே படிச்சுட்டு இருக்கு. நல்லா படிக்கிறதுன்ற ஒரு காரணத்துக்காக படிக்காத ஒரு பையனை கேவலப்படுத்தவோ இல்லாட்டி அசிங்கப்படுத்தவோ அதிகாரம் கிடையாது. பல சந்தர்ப்பங்கள்ல பக்தியில நாம் அந்த மாதிரிதான் பண்ணிடுறோம். நீ அப்படி பண்ணக்கூடாது. உன்னுடைய பக்தி வசத்தின்னா பண்ணிட்டு போயே, அதுக்காக அடுத்தவாளுடைய பக்தி தாழ்த்தி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கிடையவே கிடையாது. பக்தியில எல்லாரும் ஒரே மாதிரி அனுபவிக்க மாட்டேன், அனுபவிக்க முடியாது. கடல் இருக்கு, கடல்ல கப்பல்ல போற மாலுமீன் அதை அனுபவிக்கிற விதம் வேற. அந்த கப்பல் அழகா அந்த காத்துக்கு ஏத்த மாதிரி அலைக்கேத்த மாதிரி ஓடிட்டு போவார். அதே கடல் அலையில விளையாடக்கூடிய குழந்தைகள் பெரியவா அவா கடலை அனுபவிக்கிற விதம் வேற. மீன் பிடிக்கிறவா அவா கடலை அனுபவிக்கிற விதம் வேற. முத்தெடுக்கிறவா கடலை அனுபவிக்கிற விதம் வேற. கடலை ஆராய்ச்சி பண்றவா அவ அனுபவிக்கிற விதம் வேற. வயிற்று பழப்புக்காக இந்த கடல்ல இருந்து எண்ணெய் வாயுலாம் எடுக்க வேண்டியா, அந்த கம்பெனில ஒர்க் பண்றவா கடலை அனுபவிக்கிற விதம் வேற. சோ அவாவாளுடைய தேவைக்கு தகுந்தா போல அனுபவங்கள் மாறுபடுறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பகவான நெருங்குறா. ஆண்டாள் அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா இருக்கிறார். யூனிக், ஒன்னு போல இன்னொன்னு கிடையாது, ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கும். அதனாலதான் இத்தனை பாசுரங்கள் இத்தனை ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விஷயம் அப்பீலிங்கா இருக்கும். ரைட், இது என்னுடைய கேள்விக்கான பதில் அப்படின்னு எடுத்துப்பா. அப்ப இந்த பக்தி பண்ணணும். சில பேர் பக்தியில் ரொம்ப துடுக்கா இருப்பா, ஒரு கெத்தா இருப்பா. அவளெல்லாம் கூட விடாம இழுத்துறாளாம் ஆண்டாள். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? இந்த பாசுரத்துல மட்டும்தான் ஆண்டாளும் அவ தோழியும் பேசுற மாதிரி கான்வர்சேஷன். அது ஒரு சுகம். ரெண்டு பக்தர்கள் பேசினா வச்சுக்கோங்களேன், அந்த வாக்கு சாத்துரியம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல கனகதாசர் இடத்துல அவருடைய குரு கேட்கிறார், பூஜை எல்லாம் முடிச்சுட்டு, சரி நான் ஒவ்வொருத்தருக்கா பெருமாள் தீர்த்தம் கொடுப்பேன், அப்ப நான் அவளை பார்த்து கேட்பேன் இவாளுக்கு மோட்சம் உண்டா இவாளுக்கு மோட்சம் உண்டா, நீ உன் மனசுல கரெக்டா தோன்றத சொல்லணும் அப்படிங்க. சரின்னார் கனகதாசர். குருவும் ஒவ்வொருத்தருக்கா தீர்த்தம் கொடுக்கும்போது இவர் மோட்சம் போவாரா அப்படிங்க. கனகதாசர், இல்ல இல்ல இவர் போக மாட்டார். உடனே யோசிக்காம சொல்ற, இத்தனைக்கும் கனகதாசர் யார் மோட்சத்துக்கு போக மாட்டான்னு சொன்னா, பெரிய பிரவச்சன கருத்தா, நிறைய ஸ்லோகம் எல்லாம் தெரிஞ்சவர், அவர் போக மாட்டான்னுட்டு ஒவ்வொருத்தரையா கேட்டு இருக்காரு. கனகதாசர் யாரையுமே இவர் போவார் இவர் போவார் இவர் போவார்னு ஒருத்தரையுமே சொல்லல. கடைசியில குரு சிரிச்சுட்டே கேட்ட, சரிடா கனகதாசன் நானாவது போவேனா அப்படின்னு. உடனே கனகதாசர் சொன்னார், ஆஹா நீங்களும் போகிறதா இல்லை அப்படின்ட்டு. உடனே குரு சிரிச்சுட்டே கேட்ட, சரிடா நாங்க தான் யாரும் மோட்சம் போகல, நீயாவது போவியா அப்படின்னு. உடனேயே கனகதாசன் நான் போனா போவேன் அப்படிங்க. உடனே எல்லாரும் கனகதாசர் அடிக்க வந்துட்டான். ரவாவாளுக்கு மோட்சம் இல்லைன்றதே அவளுக்கு கோபம். இதுல அவளுடைய குரு அவரும் மோட்சம் போனாதான் போவா அப்படின்னா சொன்னோன்னு அடிக்க வந்துட்டான். அப்ப குரு அழகா புரந்தரதாசர்கிட்ட சொல்லி அவன் என்ன அர்த்தத்துல சொன்னான் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு. அப்ப உடனேயே புரந்தரதாசன்னார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையில இருக்கான், ஒவ்வொரு ஈடுபாட்டில் இருக்கான், அதனால அந்த ஆசைக்காக திரும்ப திரும்ப பிறப்பா, அதனால மற்றவாளெல்லாம் மோட்சம் போக மாட்டா அப்படின்னு சொன்னார். குரு ஏன் போக மாட்டார் அப்படின்னு சொன்னார்னா, குரு திரும்பவும் பூமியில அவதாரம் பண்ணி பகவத் விஷயத்தை பிரச்சாரம் பண்ண போறார், அதனால அவரும் மோட்சத்துக்கு போகலை. கனகதாசர் சொன்னார், தன்னை பற்றி சொல்லும்போது நான் போனா போவேன் அப்படின்னு சொன்னார். அதாவது நான் போனா போவேன்னா நான் போனா போவேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை, நான் என்னும் அகந்தை போனால் நான் மோட்சத்திற்கு போவேன்னு அர்த்தம் பண்ணிட்டு சொன்னார். நான் போனால், நான் அகந்தை போனால் நான் மோட்சத்துக்கு போவேன் அப்படின்னு. அந்த மாதிரி அழகா ஸ்லேடையெல்லாம் பேசக்கூடிய ஒரு வாக்கு சாத்திரியம் பக்தாளுக்கு உண்டு. ரெண்டு பக்தாளெல்லாம் பேசினா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரசமா இருக்கும் அது. விதுரர் உத்தவர் அவ பேசுறது ரொம்ப அழகா இருக்கும். கோபிகைகள் பரஸ்பரம் பேசுறா, கோபிகைகள் உத்தவர் பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. திருக்கட்சி நந்திகள் ராமானுஜர் பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. பெரிய நம்பிகளும் பெரிய திருமலை நம்பிகள் இதெல்லாம் பேசுறது அழகா இருக்கு. பெரிய திருமலை நம்பிகளும் எம்பார் கோவிந்தரும் பேசுறது அழகா இருக்கு. கூரத்தாழ்வானும் அவர் மனைவியுமா இப்படி காட்டு வழியில பிரயாணம் பண்ணிட்டு இருக்க, எல்லா சுத்தையும் விட்டுட்டு ரங்க ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜரே கத்தின். அப்ப வழியில கூரத்தாழ்வானுடைய மனைவி கூரத்தாழ்வான பார்த்து கேட்கிறார், வழியில் கள்வர் பயம் ஏதேனும் உண்டோ, வழியில யாராவது திருட்டு பயம் உண்டா அப்படின்னு கேட்கிறார். உடனே கூரத்தாழ்வான் அதற்கு பதில் சொல்லாம எதிர்கேள்வி கேட்கிறார், மடியில் கணம் ஏதேனும் உண்டோ, மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம் அப்படின்னு. அப்ப உடனே அவர் மனைவியில், நீங்க சாப்பிடுறதுக்காக ஒரு பொன் வட்டில் மட்டும் கொண்டு வந்திருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்றார். அப்ப இந்த ரசமான வாதம், இந்த மாதிரி ஆண்டாளும் ஒரு தோழியும் அழக ரசஸ்வரூபமா பேசுறா, எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ. அழக ஆண்டாள் எப்படி எழுப்பா பாருங்கள், எல இளங்கிலேயே இன்னுமா தூங்குற. ஆண்டாள் தெரியறது இவ தூங்கல, சும்மா படுத்துட்டு இருக்கா, நான் வரமாட்டேங்கிறா. அதனால ஆண்டாள் சொல்ல, எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ, இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு அழகா எழுப்புறா. உடனே தோழி அங்கே வெளுக்குன்னு பதில் சொல்ற, சில்லன் மின் நங்கை நீர் போதறிகின்ற வேண்டி காலங்கத்துல வெள்ளுன்னு விழற, வர வர ஆண்டாள் வெள்ளுனே விழல, ஆனா இவ வெள்ளுன்னு விழற. ஏன் அப்படின்னா இன்னுமா தூங்குற அப்படி எப்படி கேட்கலாம், எவ்வளவு நெருங்கிய தோழி. ஆண்டாள் அந்த உரிமையில தான் கேட்கிறா, இவ்வளவு அந்த உரிமையிலே பதில் சொல்றா, சில்லன் தழையேன் மின் நங்கை நீர் போதறுகின்றேன். உடனே ஆண்டாள் சிரிச்சுட்டே பதில் சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ வாய் சொல்லில் வீரன் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீ என்னெல்லாம் பேசுவாய், எப்படியெல்லாம் அந்த வார்த்தையை மாற்றுவாய் எங்களுக்கு ரொம்ப நன்னா தெரியும். என்ன பண்டே முன்னாடியே எங்களுக்கு தெரியும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். உடனே அந்த தோழிக்கு வெடுக்குன்னு கோபம் வந்துவிட்டான். வாஸ்தவம் தான், இருந்தாலும் உங்களை மாதிரி வருமா, வல்லியர்கள் நீங்களே வாஸ்தவம், நான் அப்படிலாம் பேசுறதுல கெட்டிக்காரு தான், ஆனா என்னை விட நீங்க மகா கெட்டிக்காரி. அது ஒருத்தர் திட்டினம்னா கூட ஒரு நாசூக்கா திட்டணும், அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏற்றா போலே அப்படிங்களா இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஜோரா நிதானமா யோசிச்சு பேசணும். விவேகானந்தர்கிட்டலாம் வாயே கொடுக்க கூடாது, கொடுத்தம்னா அழகாக அப்படியே திருப்பி விட்டுடுவ. ஆச்சரியம், அழகா ஆண்டா சொல்ற வல்லை உன் கட்டுரைகள் பண்பே உன் வாயுரிதம் அப்படின்னு சொன்ன உடனே தோழி சொல்ற வல்லியர்கள் நீங்களே. அப்புறம் தோழி யோசிக்கிறான், சாச்சா பாகவதா நம்ம இடத்துல கோச்சிருந்தா கூட, நம்மளை ஒருவேளை தப்பாவே சொன்னா கூட அம்பரீஷன் மாதிரி நிதானமா தானே இருக்கணும். துர்வாசர் கோபப்பட்டு அம்பரீஷன் மேல பூதத்தை ஏவரா. அம்பரீஷன் மேல ஒரு தப்பு கிடையாது, ஆனாலும் அம்பரீஷன் நிதானமா நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கான். அவன் நிதானம் வேணும், இன்னைக்குமே இந்த நிதானத்தை இழந்துடப்படாது. அப்ப ஆச்சரியமா அவ சொல்றா, நானேதான் ஆயிடுக. சரி சரி, நானே குத்தம் பண்ணவளா இருந்துட்டு போட்டோம். எப்பொழுதுமே பல விஷயங்கள்ல நான் தான் அப்படின்னு ஒத்துணுட்டோம் வச்சுக்கோங்களேன், தொந்தரவே கிடையாது. பரதன் எல்லாம் அப்படிதான் சொல்றான், சத்ருகணனுக்கு தெரிஞ்சு போயிடுறது கூனிதான் ராமனை காட்டுக்கு அனுப்பினதுல முக்கியமான பங்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னா கூனி அடிக்கிறான். அப்ப பயந்து அலறி அடிச்சுண்டு கைகேயி இடத்துல ஓடி வர, கைகேயி பரதன் இடத்துல ஓடி வர. அப்ப பரதன் சத்ருகுணனை பார்த்து சொல்றான், அப்பா சத்ருகுணா எதுக்குடா இவளை அடிக்கிறாய், வரம் கேட்ட கைகேயியும் குத்தம் இல்லை, வரம் கொடுத்த தசரதன் மேலையும் குத்தம் இல்லை, வரத்தை ஞாபகப்படுத்தின கூனி மேலையும் குற்றம் இல்லை, இது என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை, என் தலையெழுத்து, அதனாலே நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா. அதாவது இவா மூணு பேர் தான் முக்கியமான காரணம் ராமன் காட்டுக்கு போறதுக்கு. ஆனா பரதன் சொல்றான், அந்த பாவம் என் தலையில வந்து விழருதுன்னா பூர்வ ஜென்மத்துல நான் ஏதோ தவறு பண்ணிருக்கேன், அந்த பாவம் என் தலையில விழருது, என்னுடைய துக்கத்துக்கு, என்னுடைய கவலைக்கு, என்னுடைய வியாதிக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு நானேதான் காரணம், நம்ம தான் காரணம், நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை தான் நம்ம தலையில வந்து விழரும், அதனால நானேதான் ஆயிடுக. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இது, நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு ஒத்துநுட்டே. ஆனா நான் தான் சொல்றதையும் நிதானமா சொல்றது, ஆமா நான் தான் என்ன பண்ணணும் அப்படிங்களா, அப்படி இல்லை, நானேதான் ஆயிடுக அப்படின்னு நிதானம் வந்துட்டனாலே பல பிரச்சனைகள் குறைஞ்சு போயிடும். இப்ப சொல்லிட்டா, வல்லியர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. உடனே ஆண்டாள் கேட்கிறா, ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடைய, சரிடி வாடி எங்களோட சேர்ந்து பக்தி பண்ணாம உனக்கு என்ன பெரிய வேற வேலை இருக்கு அப்படின்னுட்டான். உடனே அந்த தோழி கேட்கிறா, எல்லோரும் போந்தாரா, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்றான். அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கா கிருஷ்ண பக்தியில, எல்லாரும் வந்துட்டாலும் கணக்கு பண்ணி சொல்றது அடுத்த நாள் வந்துடும், அடுத்த பாசுரம் செய்திக்கிறதுக்கு சமயம் வந்துடும். அதனால ஆண்டாசுர போந்தார் போந்து எண்ணிக்கொள், யாரெல்லாம் வந்திருக்கான்னு நீ வந்து பார்த்து எண்ணித்துக்கோ, எண்ணி பார்த்துக்கோ சரியா. சும்மா இவா வந்திருக்காளா அவா வந்திருக்காள்னு நீ கேள்வி, மூணாவது மாமி வந்தாளா, மேலத்திரிலேருந்து அவன் வந்தாளா, இவ வந்தாளான்னு கேட்டு இருப்பாய். நீ வந்து ஒரு தடவை பார்த்தாலும் நீ உன் கண் பார்வையே நீ கண்டுபிடிச்சிருவா, யார் வந்தா யார் வரலன்னு. போந்தார் போந்து எண்ணிக்கொள், நேரத்தை வீணடிக்க வேண்டாம், வந்துரு. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடையலூர் என்பாவன், குவளையாபீடன்ற வலிமையான யானையை கொன்றவனை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, யார எந்த விதத்துல எப்படி அடக்கணும்னு தெரிஞ்சவன் கிருஷ்ணன். அதனாலதான் காளையவனோட பகவான் சண்டையே போடல, இந்த காளையவனன் கிட்ட பயந்து ஓடுற மாதிரி ஓட இந்த காளையவனன் பின்னாடியே துரத்திட்டு போறான் கிருஷ்ணன். கடைசியில கிருஷ்ணன் ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சிடுறான், நுழைஞ்சு விட்டான் பின்னாடியே காளையவனன் உள்ள நுழைஞ்சான். பார்த்தா சுகமா தூங்கிட்டு இருக்கான் கிருஷ்ணன், வந்ததே கோபம் அவனுக்கு, சண்டை போடாம யுத்தத்தில ஓடி இங்க படுத்துட்டு இருக்க மாதிரி எட்டி ஒரு உத உதச்சான். இது தூங்கிட்டு இருந்ததுல தூங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து யாரா என்னை தூக்கத்தையும் எழுப்பினான்னு அப்படி கண்ணை திறந்து பார்த்தார். அவர் பார்த்ததுலேயே அந்த காலை அவனும் பொசுங்கி சாம்பலா விழுந்தான். அவன் எழுப்பினது கிருஷ்ணன் இல்ல, கிருஷ்ணன் அங்க ஒழுங்கிட்டு இருக்கான். முச்சுகுந்த மகாராஜா தூங்கிட்டு இருந்தா, அந்த முச்சுகுந்த மகாராஜா தான் எழுந்தார். தூக்கத்திலேருந்து அவனை அவர் யார் எழுப்பினாலும் எரிஞ்சு சாம்பலா போயிடுவான்னு வரும், அதனால அவன் இறந்து போயிட்டான். அப்ப சமமே படாமல் ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு பலவான் கண்ணன், யாரை எப்படி அடக்கணும் எப்படி டீல் பண்ணணும் அவனுக்கு தெரியும். உடனே யாராவது டார்ச்சர் பண்றா யாராவது படுத்துறா வச்சுக்கோங்க, அவளாவ உனக்கு கஷ்டம் வச்சுக்கோ, இனி அவளோட போராடி புலம்பி அடுத்ததா கிட்ட சொல்லி ஒன்றும் நடக்க போறதில்ல. அவளுக்குள்ள அந்தரியாமி கிருஷ்ண கிட்ட, ஏன்பா கிருஷ்ணா நீ கொஞ்சம் அவளை சரி பண்ணப்படாதான்னு ரொம்ப படுத்துறாள், அவளோட நல்ல புத்தியை கொடுக்கப்படாதான்னு பிரார்த்திச்சுட்டே வச்சுக்கோயேன், தானாகவே எல்லாம் மாறும். அதனால ஆண்டாள் சொல்றா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, நல்ல பலமானவனை மாயனை பாடேலோர் எம்பாவாய். மாயன் நம்முடைய மாயன், எவ்வளவு அழகா எவ்வளவு லீலைகள் பண்றான், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சம்பவங்கள் நடக்கிறது, பல சம்பவங்கள் இதோட வாழ்க்க போகுது, இனிமேல் வாழறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஓ அப்படின்னு நம்ம வெறுத்து ஒதுக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பலத்தை கொடுத்து, ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுத்து, ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து, ஏதோ ஒரு கடமையை கொடுத்து, நாம வாழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு சுவாமி கொண்டு வந்துடுறா இல்லையா, இதை விட வேற என்ன பெரிய மாயம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய் அப்படின்றா ஆண்டார். பாடனமா அந்த பகவான். இது சுயம் திருமங்கை ஆழ்வாரை எழுப்பக்கூடிய பாசுரம். திருமங்கை ஆழ்வார் தான் ஆழ்வார்கள்ல கடக்குட்டி, செல்லக்குட்டி. வாக்கு சாதுரியமும் ரொம்ப ஜாஸ்தி, யாரும் ஒன்றும் பேசவே முடியாது. எப்படி பேசுவார்னு அவருக்கு தான் தெரியும். ரொம்ப விசேஷமான வாக்கு சாதுரியமுடைய ஒரு ஆழ்வார். அதனால ஆண்டாள் எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ அப்படின்னா, சில்லங்களையே நின் நங்கை மீர் போதருகின்றேன் அப்படின்றார். ரொம்ப விசேஷமானவர் திருமங்கை ஆழ்வார். ஒரு சந்தர்ப்பத்துல நாகப்பட்டினத்துல இருந்த ஒரு பெரிய புத்தர் கோவில் இருக்க, புத்த விக்கிரகத்தை கொள்ளையடிக்கிறார், கள்ளர் ஜாதி தானே, எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்றார். அப்படி ஒரு காதல், தன் ரங்கனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக எந்த பழிபாவத்தை வேணா ஏற்றுக்கும்படியான அளவுக்கு, எந்த எல்லைக்கு வேணா போகும்படியான அளவுக்கு ஒரு தீவிரவாதி, ஒரு பக்தர். அது மாதிரி ரங்கன் பல விதத்துல பாக்யவான். ஏன்னா விசேஷமான பக்தர்கள்லாம் அவங்ககிட்ட தானா போய் விழுந்துடுறா. ஆண்டாள், திருப்பான ஆழ்வார், தொண்டடிப்படி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் தவிர எல்லா ஆழ்வார்களும் பெருமாளை பாடிட்டார். விசேஷம் ரங்கன். அப்ப இந்த நாகமண்டலத்தில் இருக்க விக்கிரகத்தை கொள்ளையடிச்சுட்டு வர வரும்பொழுது அந்த கோவிலுக்கு சொந்தக்காரா பின்னாடியே தடுத்துட்டு வந்து பிடிச்சு விடுறான். அப்ப திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு, இல்ல இதே மாதிரி ஒரு கோவில் கட்டணம், இதே மாதிரி ஒரு விக்கிரகம் பண்றதுக்காக தான் நான் எடுத்துட்டு போறேன், இன்ன மாசம் இன்ன தேதிக்கு வாங்கோ, கட்டாயம் சுண்டுகள் குறையாமல் தருகிறேன் எழுதி கொடுத்துடுற. அவளும் சரி பரவாயில்ல, நம்ம புத்தர் அவரு பண்ண போறார் போல இருக்கு, அவர் கோவில் கட்டுறாரு, சரி சொல்லி போயிட்டார். அவர் சொன்ன மாதிரியும் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு மாசத்துக்கு வந்தார்கள், வந்து எங்க புத்தரை கொடுங்கோ அப்படின்ட்டு. அப்ப உடனே திருமங்கையாழ்வார் ஒரு குட்டி டப்பா எடுத்து அவா கிட்ட கொடுக்குற. அவளுக்கு ஒண்ணும் இல்லை, நாங்க புத்தரை கேட்டா நீங்க என்ன பண்ற பாருங்க, நீங்க சுண்டுதல் குறையாமல் தருகிறேன்னு எழுதி கொடுத்துருக்கேன். திருமங்கையாழ்வார் சொன்னார், அதுதான் கொடுத்துருக்கேன், திறந்து பாருங்க. அவளுக்கு ஒன்றும் புரியல, டப்பாவை திறந்து பார்த்தா அந்த புத்தரிக்கிறதுடைய சுண்டு விரலை மட்டும் கட் பண்ணி பத்திரமா வச்சிருக்காரு. அவளுக்கு தூக்கி வாரி போட்டது, என்னது இது அப்படின்னா, நான் என்ன எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சுண்டு விரல் குறையாமல், அதான் சுண்டு விரல் குறையாமல் இருக்கா இல்லையா பாத்துக்கோங்க அப்படின்னா, சுண்டு விரல் குறையாமல் தருகிறேன் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு, சுண்டு விரல் கூட குறையாத அளவுக்கு பத்திரமா முழுசா கொடுக்கணும் அர்த்தம், சுண்டு விரல் குறையாமல் தருகிறேன்னா சுண்டு விரல் மட்டும் குறையாமல் தருகிறேன்னு அர்த்தம், இப்படி ஒரு அர்த்தம் பண்ணிட்டார். உடனே அவ பார்த்தா சரி இவர்கிட்ட பேசி என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். அந்த தங்கத்தை கொண்டு அவர் ஸ்ரீரங்கநாதனுக்கு மதில் கைங்கரியம் பண்ணார்னு காண கிடைக்கிறது. ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார், எல்லார்கிட்டையும் வினயத்தோட இருப்பார், நானே தான் ஆயிடுக அப்படின்னு. யாரா பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவகிட்ட கொள்ளையடிச்சு பக்தர்களுக்கு ஆராதனம் பண்ணுவார். இல்லாதவாகிட்ட கொள்ளையடிக்க மாட்டார், இருந்துட்டு அடுத்தவாளுக்கு உபயோகப்படுத்தாம இருக்கிறவாகிட்ட கொள்ளையடிச்சு இல்லாதவாளுக்கு அழகா ஆராதனம் பண்ணுவார். ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார், ரொம்ப பராக்கிரமசாலி, எல்லாருக்கூடையும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு ஆழ்வார். அதனால ஆண்டால் அவர் எழுப்புற வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு. ஏன்னா பெருமாளை கடிச்சு பார்த்த ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தான். அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை கூட, கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே அப்படின்றார். பரபிரம் என்ன டேஸ்ட்னு யாருக்கு தெரியும்னா திருமங்கை ஆழ்வாருக்கு தெரியும். அப்ப கடிச்சு பாத்திரம் வேண்டாமா? அவர் தான் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பிறந்து இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்றார் கிருஷ்ணா. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு கிருஷ்ணா. அப்ப அந்த ஆழ்வார ஆண்டாள் எழுப்புறார். அதுக்கு போல நம்மளையும் எழுப்புறா அப்படின்னு அர்த்தம். நம்மெல்லாம் எல்லா விஷயத்திலையும் ஆர்கியூ பண்ண மாட்டோம். இப்ப டிவியில எல்லாம் ஏதான ஒரு பொருள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்புவோம். அந்த பொருளால நமக்கு பிரயோஜனம் உண்டா? நிஜமாவே அந்த பொருளுக்கு அந்த தகுதி உண்டா? அந்த பொருளுக்கு அந்த சக்தி உண்டா? அப்படின்னா யோசிக்கிறதே கிடையாது. அவன் ஒரு 50 ரூபா போட்டாச்சுன்னா சரி வாங்கிதான் பார்ப்போம் வாங்குவோம், அப்புறம் பிடிச்சி போயிடுச்சு. உடம்புக்கு நல்லதா கெட்டதான் கூட பாக்குறது இல்ல. இந்த சாக்லேட் பிஸ்கெட் இதெல்லாம் நிஜமாவே உடம்புக்கு நல்லதுன்னு கேரண்டி இல்லை. ஏதோ சும்மா அடிச்சு விடுறா அவ பாட்டுக்கு புரோட்டீன் இருக்கு, மில்க் சக்தி இருக்கு, என்னமோ சொல்லிட்டு இருக்கா, அவ விற்பனைக்காக என்ன வேணா சொல்லுவான். அங்கெல்லாம் நம்ம ஆர்கியூ பண்றதே இல்லை. பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் போயிட்டு யாரும் பார்கெயின் பண்ணி பேசுறதே கிடையாது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனா அவன் என்ன சொல்றோம் அவ்வளவுதான் பில்லு, அதுமாதிரி ஒன்று பேசவே முடியாது. பல விஷயங்கள்லாம் நம்ம வாங்குற பொருளுக்கும் நம்ம கொடுக்குற விலைக்கு சம்பந்தமே கிடையாது, அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். அங்கெல்லாம் வாய் மூடி மௌனமா இருக்கும். இங்க பக்தின்னு வந்துருச்சுன்னா 1008 கேள்வி கேட்போம். ஒழுங்கா இருக்க பாகவதால பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசுவோம். அவளுடைய குணங்களை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களை பெருசா பேசுவோம். இதெல்லாம் பைத்தியக்காரன் கிருஷ்ணனுடைய எவ்வளவு லீலைகள் இருக்கு. கிருஷ்ணனுடைய மத்த எதுவுமே பேச மாட்டோம். திரும்ப திரும்ப ராசக்கிடையே பேசிட்டு இருப்பார்கள் முட்டாள்கள். ராசக்கிடையே தப்பா பேசுவார், நியாயமா பேசினா தப்பு கிடையாது. அப்ப பக்தி விஷயத்துல எல்லாரும் நம்ம எல்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் ஆர்கியூ பண்றது ரெடியா இருக்கு. இது என்ன அது என்ன, இது சரியில்லை அது சரியில்லை. நம்ம பெரியவா ஏதானா சொல்லியிருக்கானா சரியாத்தான் இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை வேணும். வெளிநாட்டுக்காரன் சொன்னா ஆமா ஆமா அப்படிதான் அது சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ப முடியும்னா ஏன் நம்ம மூதாதகள் முட்டாள்களா? ஒன்றும் கிடையாது. ஆர்கியூவே பண்ணப்படாது. அது என்னன்னு தேடணும், ஆராய்ச்சி பண்ணும். நம்ம வந்து ஆர்கியூ பண்றோம், ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஆராய்ச்சி பண்ணோம். இது ஏன் பண்ண சொல்றோம், அது ஏன் பண்ண சொல்றோம், இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம். நம்ம காரணம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறத விட கிரிட்டிசைஸ் பண்ண ரெடியா இருக்கும். அதான் ஆண்டாள் சொல்றா, இன்னுமா தூங்கிட்டு இருக்க எழுந்துரு மேல ஆர்கியூ பண்ணாத, வா வா உனக்கு என்ன வேற வேலை இருக்கு. பக்தாளோட சேர்ந்து பக்தி பண்றதை விட்டுட்டு வேற முக்கியமான வேலை எதுவுமே இல்லை. நல்லா ஞாபகம், மார்கழி மாசம் விடியற காலம்பரை திருப்பாவை சொல்றதை விட்டு வேற நல்ல வேலை உண்டா? ஆனந்தா மார்கழி மாசம் பகவத்கீதை பாராயணம் பண்றதை விட்டு ஒரு நல்ல வேலை உண்டா? வைகுண்ட ஏகாதசி நாளைக்கு வருது. அன்னைக்கு பெருமாளை சேவிக்காம, அன்னைக்கு பெருமாளை அனுபவிக்காம சும்மா வெட்டியா பொழுது போக்குறது ஏதாவது அர்த்தம் இருக்கா? யோசனை பண்ணிப்பாரு. நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி விடியற காலம்பரையே டிவியில லைப்ரரியில எல்லாம் போட்டுருவா. ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறக்கிறது, திருவள்ளிக்கண்ணி பார்த்தசாரதி கோவில சொர்க்கவாசல் திறக்கிறதுலாம் உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாம். மொபைல்லையோ இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல லேப்டாப்லயோ டேப்லயோ லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்காம உட்காந்துட்டு கண்டதையும் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால ஆண்டா சொல்ற வெள்ளவா, சும்மா சும்மா வந்து இப்படி ஏதோ காலம் கடத்திட்டு இன்னும் தூங்கிட்டு இருப்பியா? பகவத் பக்தியில சேர்ந்து அனுபவிக்காம அப்புறம் வைகுண்ட ஏகாதசி போனதுக்கு அப்புறம் நடந்தா வைகுண்ட ஏகாதசி போயிடுதா அப்படின்னு கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டாமா? எழுந்துருச்சுமா சும்மா 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 இவா வந்துட்டாளா அவா வந்துட்டாளா? நம்ம எப்பவுமே அதான். சத்சங்கத்துக்கு போனோம், பாகவதத்துக்கு போனோம்னா கூட யாரெல்லாம் வந்திருக்கா, அவா இன்னைக்கு வரலையே, நேத்தி வந்தாள், இப்படி எல்லாம் தேவையில்லாதெல்லாம் கவனிக்கணும். பக்தியிலையும் தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மத்தவா அசாரம்னு சொல்லிட்டு போயிடணும். இன்னைக்கு காலகட்டத்துல உலகத்துல பார்த்தோம்னா பக்தியில தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்துக்கிறது உண்டு. நிறைய மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்கள், காரணமே இல்லாத சாஸ்திரங்கள். காரணமே இல்லைன்னா ஏதாவது மனுஷால உருவாக்கின சாஸ்திரங்கள், பெரியவா உருவாக்கின சாஸ்திரங்கள் எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு, காரணம் இருக்கு. புரிஞ்சுக்காம தானா ஒரு குதர்க்கமா அர்த்தம் பண்ணிட்டு விஸ்வாமித்திர சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கவாள்லாம் நம்மெல்லாம் மாறணும். முதல்ல பெரிய பக்தாவோட இடத்துல நானே தான் ஆயிடுக சரி. பக்தி கத்துக்கணும்னா, பக்தியை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வினயம் வேணும். இந்த தோழி அழகா நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்றா. ஆண்டாள் சொல்றா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு பாடு. காலங்காத்தால எழுந்து பகவன் நாமத்தை பாடு, ஆனந்தமா திருமங்கையாளர் பாசுரத்தை பாடு, பகவத்கீதை ஸ்லோகத்தை பாடு. யார் வேண்டான்னா யாராவது ஒன்னு தடுத்தாளா ஆத்துல பால் காய்ச்சின் இருக்கும்போது கிருஷ்ணநாமஜபம் ஜபிக்கப்படாது யாராவது சொன்னாளா? குளிக்கும்போது சகசரநாமத்தை ஜபிக்கப்படாதுன்னு யாராவது சொன்னாளா? குளிக்கும்போது மேல ஜலம் வெட்டுக்கும்போது யமுனை அணைக்கப்படாதுன்னு யாராவது சொன்னாளா? குளிக்கும்பொழுது ஆனந்தமா கோபிகைகள் மாறி நானும் காத்தியாயன விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா கோபிகள் மாறி இல்லை, கோபிகள்லாம் வஸ்திரத்தெல்லாம் அடுத்த மாதிரி கிருஷ்ணன் மாதிரி நின்று அந்த மாதிரி குளிக்கும்போது கிருஷ்ணன் மாதிரி வஸ்திரம் இல்லாம நிக்கிறேன்னு நினைச்சுக்கோ. என் பாவம் பாவம் பாவம், நீ என்ன பாவிக்கிறையோ அதை கிருஷ்ணன் கொடுப்பான். உன் சரீரம், உன் மனசு, உன் வாழ்க்கை உன் கிருஷ்ணனுடைய சொத்து, அத அனுபவி. அதனால ஆண்டாள் சொல்ல மாயனை பாடு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை அந்த பாசுரத்தை சொல்லணுமா? நீங்கணுமா? எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையன்மின் நங்கை நீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்குள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோ எம்பாவாய். ஆண்டாள் இந்த பத்து பாசுரத்துல 12 11 ஆழ்வார்களை எழுப்பிடுறார். அடுத்த பாசுரத்துல நாயகனுடைய நந்தகோபனுடைய கோவிலுக்கு போறான். ரொம்ப அழகு இந்த திருப்பாவையுடைய அமைப்பே ரொம்ப அழகு. முதல் 5 பாசுரத்துல பரம் வியூகம் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசி நாமஜபம் மகிமையெல்லாம் பேசுறான் ஆண்டாள். அடுத்த 6 பாசுரத்திலிருந்து 15 பாசுரம் வரைக்கும் ஆழ்வார்கள் எழுப்புறா, இல்லாட்டி 11 விதமான தோழிகள் எழுப்புறா, 11 விதமான கிருஷ்ணலீலைகள் சொல்லி எழுப்புறா, 11 விதமான பொழுது உலர்ந்த புலர்ந்த விஷயத்தை சொல்லி எழுப்புறா. நாமும் எழுந்துப்போம், ஆண்டாள் இஷ்டப்படி வாழ்ந்து காட்டுவோம். ராதே கிருஷ்ணா.